தஞ்சை கவிப்பிள்ளை மேனாம் பதிவாளர் முனைவர் பேராசிரியர் குவியப்பா சுப்பிரமணியம் அவர்கள்.
பெருமதிப்பிற்குரிய அரங்கின் தலைவர் அவர்களே, மேனாள் அமைச்சர் பெருமக்களே, வழக்கறிஞர் வி சு ராமலிங்கத்தினுடைய நினைவேந்தலை இங்கே கூடி அவரை பற்றிய நினைவுகளை பரிமாறிக்கொள்வதன் வழியாக அவருடைய சிறப்புகளை உணர்ந்த நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நான் பங்கேற்பதில் வருத்தமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அவருடைய பிரிவு வருத்தத்தை தருமாயினும் கூட அவருடைய பேச்சு செயல் ஆகியன என்றும் நம்முடைய உள்ளத்திலே நிலைத்திருக்கும். எனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட ஒரு அறிமுகம் ஒன்று மிக சுவையானது. நான் தமிழ் பல்கலைக்கழகத்தில் 1985 பணிக்கு சேர்ந்தபோது ஒரு பாரதி பற்றி ஒரு அறக்கட்டளை சொற்பொழிவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாடறிந்த பேராசிரியர் ஒருவர் பாரதியை பற்றி மேடையில் பேசினார். எங்களில் பலருக்கு அது நிறைவாக இல்லை. அந்த நேரத்தில் அரங்கின் கடைசியில் உட்கார்ந்திருந்த வழக்கறிஞர் அவர்கள் மேடைக்கு ஏறி வந்தார். ஏன் இவர் வருகிறார் என்று பலருக்கு புருவங்கள் உயர்ந்தார். அவர் அங்கிருந்து வந்து சொன்னார், பேராசிரியர் அவர்களே, உங்களிடம் நாங்கள் மிகவும் அதிகமாக எதிர்பார்த்தோம். நாங்கள் ஏமாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறோம். எங்களை போன்றவர்கள் கேட்கக்கூடிய அளவில் உங்களுடைய பேச்சு தயாராக இருந்திருக்க வேண்டும். இதை சொல்வதற்காக நான் வருத்தப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு பாரதியை பற்றி சில அருமையான நிகழ்ச்சிகளை, யாரும் படிக்காத கேள்விப்பட்டிராத பல புதிய செய்திகளை அவர்கள் அந்த கூட்டத்தில் சொன்னார். அதற்கு பிறகு ஒரு கூட்டத்தில் வந்து அவர்கள் கேள்விகள் கேட்பார்கள், பேச்சாளர்களை குறித்து கேள்விகள் கேட்பார்கள். அதற்கு பிறகு என்ன ஆயிற்று என்றால், யாராவது பேசுவதற்காக வருகிறவர்கள் வி சு ராமலிங்கம் என்று ஒரு இருக்கிறாரே, அவர் வந்திருக்கிறாரான்னு கேட்பாங்க. இல்லை வரல, அவர் வந்துருவார் அப்படின்னு நாங்கள் சொன்னால் வந்துருவாரா என்று கேட்பார். அவ்வளவு மணியான கேள்வி. நான் நினைவூட்ட வேண்டுமென்றால் மத்திய இணையமைச்சரும் அந்த அரங்கத்தில் இருந்தார். தென்பாண்டி சிங்கம் என்பதனை பற்றி ஒரு கருத்தரங்கம், அதிலே அவர் மேடையிலே பேச வந்தவரை கசக்கி கேள்விகளால் பிடிந்து விட்டார். நீங்கள் அந்த புத்தகத்தை சரியாக படிக்கல, அந்த அவையில் வேற யாராலையும் இப்படி சொல்ல முடியாது. முகத்துக்கு நேராக ஒரு திறனாய்வு செய்யக்கூடிய ஒருவர் அவர். அந்த வகையில் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. பல செய்திகளை சொன்னார். நான் படிக்காத கேள்விப்படாத பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றிய செய்திகளை அவர்தான் சொல்ல முடிந்தது. ஒரு முறை ஒரு நிகழ்ச்சியை சொன்னார். ஒரு பந்தியிலே உணவு பரிமாறப்பட்டிருக்கிறது. அண்ணா உட்கார்ந்திருக்கிறார். அண்ணாவுக்கு பக்கத்தில் சிவி ராஜகோபால் உட்கார்ந்திருக்கிறார். ராஜகோபால் சொல்கிறார், உடனே வாயிலே ஒரு வாய் உணவை வைத்துவிட்டு, ஒரே உப்பு கறிக்குது, யார் உப்பு போட்டா அப்படின்னு. உடனே அண்ணா சொல்கிறார், சரியாகத்தான் இருக்கிறார், உன் வாயில் ஏதோ போட என்று சொன்ன. கையெலம்புகிற போது எவ்வளவு துன்பப்பட்டு சமைத்திருப்பார்கள். வேண்டுமென்றா உப்பை கூட போட்டிருப்பார்கள். இதை கூட சகித்துக் கொள்ள முடியாது, நீ எதற்கு லாயக்காக இருப்பாய் என்று அண்ணா கேட்டதாக இந்த நிகழ்ச்சியை வழக்கறிஞர் வி சு ராமலிங்கம் எனக்கு சொல்லித்தான் தெரியும். இப்படி பற்பல நிகழ்ச்சிகளை அவர்கள் சொன்னார். அதுபோல நிறைய கோவையான நிகழ்ச்சிகளை நான் இரண்டு பேரிடம் கேட்டிருக்கிறேன். ஒருவர் ஒருவர் வழக்கறிஞர் வி சு ராமலிங்கம், இன்னொருவர் எம் எஸ் வெங்கடாஜன். இந்த இரண்டு பேரும் மிக அருமையான, மிக நெருக்கமாக இருந்து கேட்டு அறிந்த செய்திகளை சொல்வார். மிக ஆச்சரியமாக இருக்கும். நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு முறை இங்கே பரிசுத்த ஹோட்டலில் ஒரு கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் பேச வந்த வெங்கடாஜலம் அவர்களும் சொன்னார்கள், புத்தகத்திலையும் கூட எழுதியிருக்கிறார்கள், தேடி வராத மாப்போசி, மேடையிலே அண்ணாவை கடுமையாக திறனாய்வு செய்த மாப்போசி அண்ணாவை பார்க்க அறிவகத்திற்கு வந்தார். உடனே என் நடராஜன் சொன்னார், எங்க அண்ணா இவர் வர்றாரு, அதனால என்ன வரட்டும் என்று சொன்னார். வந்த பிறகு மதிய நேரமாகிவிட்டது. என்ன சிவஞானம், இந்த உரையாடல் அப்படியே அந்த புத்தகத்தில் உள்ளது. என்ன சிவஞானம், சாப்பிடலாமே, நான் உங்களுக்கு கோழி குருமா மட்டன் குழம்பு எல்லாம் வாங்கி வர சொல்லுகிறேன் என்று சொன்னது, அதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது. நான் ஏன் சாப்பிடக்கூடாது, இல்லை நான் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறார். ஏன் சொன்னார், எனக்கு கொழுப்பு அதிகம் இருப்பதாக டாக்டர் சொன்னார், அதனால் சாப்பிடக்கூடாது. உடனே அண்ணா சொல்றார், டாக்டருக்கும் அது தெரிஞ்சு போச்சா? உடனே சிவஞானம் ஆப்போசியும் சிரித்து கொடுக்கிறார். ஆனால் அந்த அறிவு நுட்பத்தை பார்க்க வேண்டும். அண்ணா உடனே என்ன என்ன வேண்டும் என்று கேட்கிறார், மேலவைக்கு நான் உறுப்பினராக வேண்டும், உங்கள் கட்சியில் தான் எனக்கு வாக்களித்தால் தான் நான் வெற்றி பெற முடியும். உடனே அண்ணா சொல்கிறார், அப்படி இருந்தாலும் 3 ஓட்டு தேராதே, இல்லை நான் ராஜாஜியிடம் பேசி வாங்கி கொள்ளுகிறேன், சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார். அதற்கு ராஜாஜியிடம் கேட்டு இசைவு பெற்று வாருங்கள், நான் தந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். போன பிறகு என்பிஎன் கேட்கிறார், என்ன அவருக்கு சம்மதம் கொடுத்து விட்டீர்களே, அது நடக்காது என்று சொல்கிறார். ஏன், இந்நேரம் ராஜாஜிக்கு செய்தி போயிருக்கும், அவர் இங்கே வந்து கேட்டு விட்டு போனார், அது எப்படி போகும், இங்கு நான் 4 பேர் தானே இருக்கிறோம், அது போகும் உனக்கு தெரியாது. அதே போல 1 மணி நேரத்திற்கெல்லாம் விபி ராமன் வழியாக ராஜாஜிக்கு செய்தி போய்விட்டது, ராஜாஜி மறுத்து விட்டார், அது நடக்காது என்று சொன்ன அண்ணாவுடைய செய்தி உறுதியாகிவிட்டது. இப்படி பல்வேறு செய்திகளை பார்த்து நாங்கள் படித்த பிறகு ஒரு நாள் அவர் என்னிடம் கேட்டார், அண்ணாவினுடைய வரலாறு சரியாக எழுதப்படவில்லை, நீங்கள் எழுதுங்கள், நான் ஒத்துழைக்கிறேன் என்று சொன்னார். நான் சரி என்று என்னுடைய பேதமையினால் ஒத்துக்கொண்டேன். பிறகு ஊர் ஊராக செய்திகளை திரட்டுகிற போதுதான் அது சாமானியமான காரியம் இல்லை, அவ்வளவு நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, ஏராளமான நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. நான் ஏறத்தாழ ஒரு 40-45 நிகழ்ச்சிகளை எடுத்து எழுதி வைத்திருக்கிறேன். அதை போல 100 கணக்கான நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. நான் அவரிடம் வந்து விஎஸ்ஆரிடம் வந்து சொன்னேன், என்னால் முடியாது. அவர் அவ்வளவு இடங்களிலே கலந்து பழகியிருக்கிறார், பல மாற்றங்களை விளைவித்திருக்கிறார், பல நுணுக்கமான அரசியல் தந்திரங்களை எல்லாம் அவர் கடைபிடித்திருக்கிறார், பலருக்கு நன்மை செய்திருக்கிறார், முகத்திற்கு நேராக பேசியிருக்கிறார். எம்எஸ் வெங்கடாஜலம் பதவி கேட்ட போது உனக்கு இல்லை, தில்லை இல்லாதது தான் இந்த முறை, ஏனென்றால் அவருக்கு வக்கீல் தொழில் சரியாக நடக்கவில்லை, அவன் பிழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றெல்லாம் சொன்னார். இப்படி பலவேறு செய்திகளை நான் அறிந்து எழுத முடியாத நிலையில் இருக்கிறேன் என்று சொன்ன பிறகு அவரே சொன்னார், உண்மைதான், நானும் கேள்விப்பட பல செய்திகள் புதுமையாக இருக்கின்றன. இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய விஎஸ்ஆருடைய அவா என்னவென்றால், அண்ணாவினுடைய வரலாறு முழுமையாக எழுதப்பட வேண்டும் என்று, அது நிறைவேறவில்லை. அதேபோல் அண்ணாவின் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய பற்றுக்கு ஈடு இணையே இல்லை. அடுத்தபடியாக பாரதியார் மீது அவர் கொண்டிருந்த அளப்பற்ற ஒரு காதல், அவ்வளவு நிகழ்ச்சிகளை அவர் சொல்லுகிறார். பாரதிக்கும் காந்தியடிகளுக்கும் இடையில ஒரு பெரிய பள்ளத்தே வரலாறு வெட்டி வைத்திருந்தது, ஆனால் அது அப்படி இல்லை என்று நிறுவுவதற்குரிய சான்றுகளோடு சொன்னவர் விஎஸ்ஆர் அவர்கள் தான். அதேபோல காந்தியடிகளிடம் அவ்வளவு பற்று கொண்டவர், நிறைய படித்தம். அதே போல என்னுடைய சொந்த அனுபவம், நான் ஒருத்தரை வழக்குக்காக விஎஸ்ஆர் அவரோட அழைத்து கொண்டு போனேன். அழைத்து கொண்டு போன போது அவர் சொன்னார், இவர் நல்ல வழக்கறிஞரா, வழக்காடுவாரான்னு. அவர் உண்மையானவர். நான் அவரோட அழைத்து, அவர் தான் எனக்கு நண்பர், நான் அழைத்து போகிறேன், அழைத்து போனேன். ஃபீஸ் விஷயமாக எதையுமே பேசல, வழக்கை பற்றி எல்லாத்தையும் கேட்டார். இந்த வழக்கு வெற்றி பெறாதுன்னார், எந்த வக்கீலும் அப்படி பேச மாட்டேன், இந்த வழக்கு வெற்றி பெறாது. உடனே அவர் சொன்னார், இல்லை நீங்களே வாதாடுங்க, வாதாடி பார்க்கிறேன், வெற்றி பெறாது, வெற்றி பெறாவிட்டால் வருத்தப்படாது. அதே போல் வழக்கு தோல்வியாகிவிட்டேன். நான் அந்த கொண்டு போன ஆளை கேட்டேன், நான் கொண்டு போனதில் உங்களுக்கு வருத்தமானது இல்லை, இல்லை இவ்வளவு உண்மையான வழக்கறிஞர் வாதாடியே தோத்து போச்சுன்னா என் கேஸ் எப்படின்னு எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சுன்னு. அந்த அளவிற்கு அவர் மிக உண்மையானவர். இன்னொன்று, அரசியல் உலகத்தில் ரொம்ப போராட்டமும் அலமரல்களும் அதிகமாக இருக்கக்கூடிய காலம், ரொம்ப தேர்ந்து தெளிந்தவர்கள் எல்லா நீச்சலையும் போட்டு பார்த்தாலும் கூட வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதில் அவர் ஒதுங்கி இருப்பது என்பது ரொம்ப இயற்கை தான். ஆனால் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நான் தனியாக பேசியிருக்கக்கூடிய காலத்திலெல்லாம் திராவிட இயக்கம் என்பது ஒன்றுதான் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அது அசைக்க முடியாததாக இருக்க வேண்டும் என்று அவா கொண்டார். அதை விட்டால் தமிழனுக்கு உய்வு இல்லை என்று சொல்லுவார். அதை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு நிறைய பேர்களுக்கு இருக்கிறது. என்ன ஆக போகிறதோ தெரியவில்லை என்று அதை பற்றி பேசுகின்ற போது மட்டும் மனதிலே அவர் கொண்ட சலனத்தை அவருடைய முகம் காட்டும். சொந்த வாழ்க்கையில் எவ்வளவு சங்கடங்கள் இருந்த போதிலும் கூட அண்ணாவுக்காக விழா நடத்துவது, கடைசியாக நான் தான் பேசினேன் என்று நினைக்கிறேன். அவர் சொன்னார், உங்களுக்கு நேர கட்டுப்பாடு இல்லை, 2 மணி நேரம் பேசுங்கள் என்றார். நானும் நிறைய நேரம் அண்ணாவை பற்றி நான் வைத்திருந்த தகவல்களை எல்லாம், புதிய செய்திகளை எல்லாம் நான் எடுத்து சொன்னேன். ஏனென்றால் அந்த காலத்து திராவிட நாடு பத்திரிகையில் அவர் நடந்த எழுதியிருக்கிற சில செய்திகளை நான் சொல்லும்போது, அதை ஏற்கனவே நான் கேட்டிருக்கிறேன், படித்திருக்கிறேன் என்று சொன்ன ஒரே ஒருவர் வழக்கறிஞர் ராமன். அவ்வளவு ஒரு தகவல் களஞ்சியமாக அவர் இருந்தார், என்னை பொறுத்தவரையில் ஒரு பெரிய இடம். ஆகவேதான் அப்படிப்பட்ட ஒருவரோடு நான் பழகிய காலம், பல அரிய செய்திகளை, அறிவுபூர்வமான செய்திகளை நான் அறிந்து கொள்வதற்கு ஒரு அறிவு ஜீவியாக இருந்த அவரோடு கொண்டிருந்த அந்த நட்பு எனக்கு பெரிதும் உதவிற்று என்று கூறி, அவரை பற்றி நான் சற்று முன்பு எழுதிய ஒரு பகுதியை நான் படித்து காட்டுகிறேன். பொருள் ஈட்டும் நோக்கம் இல்லா பொது வாழ்வில் தூய்மை பேண விரல் விட்டு நின்றார்கள் முள் முன்னின்ற செம்மலாவார். சரியென்று மனத்துட்பட்ட தம் கருத்தை நக்கீரன் போல் நெருப்பன விழிப்பார் முன்னும் நிகழ்த்துவார் ராமலிங்கம். திராவிட இயக்கம் முன்பு தேர்ந்த நல் அறிஞர் சான்றோர் விராவிய அமைப்பையாக விளங்கிய போது நம்மூர் ராமலிங்க செம்மல் அங்கே ஏற்ற முறை இருந்தார். பராவிடும் கொள்கைக்காக பல நலமும் இழந்தார் என்றே. பேசுபுகள் காவியங்கள் பெருநூல்கள் படிப்பார்க்கெல்லாம் ஆசை வரும் சங்க நூல்கள், அரிய திருமுறைகள், ஆழ்வார் நேசம் வரும் பாசுரங்கள், நினைவுறவே கற்ற வல்லான் வீசுபுகழ் ராமலிங்கன் வீற்றிருப்பான் இதயமெல்லாம். பாரதியை குற்றம் சொல்வார் பார்ப்பார் என்று இகழ்ந்திருப்பார். யாரும் இங்கு கொண்ட எண்ணம் யாவுமே அகலும் வண்ணம் சீராக செப்புகின்ற தெளிவுறுத்தும் ராமலிங்கம் பாரதிக்கு ஓர் அன்பர், நம் பாவேந்தர்க்கும் ஓர் அன்பர். அண்ணாவை நாவால் நாட்டை அசைத்த பெறும் தலைவன் தன்னை கண்ணென்றே பேணி நின்றான், காலமெல்லாம் தொழுது நின்றான். மண்ணாண்டு மறைந்து விட்ட மாத்தலைவன் தன்னை கட்சி எண்ணாமல் போனதாலே இழப்பெல்லாம் வந்ததென்றான். அவையேறி பேசுவோரை ஆய்வுரைகள் நிகழ்த்துவோரை தவறுணர கேள்வி கேட்டு தக்க விடை தானே கூறி இவையறிக எந்துரைக்க இல்லை ஒரு ராமலிங்கம் இனிமேல். எவர் இனிமேல் ஐயம் தீர்ப்பார், எவர் இனிமேல் விளக்கம் சொல்வார்? வல்லவனும் மதிப்பிறந்தான், வாழ்க்கையெல்லாம் உண்மை சொன்னான், நல்லவை பலவும் ஏறி நாக்குலமை காட்டி நின்றான், சொல்லார்ந்த பாரதிக்கு தன் இதயம் வீடாய் தந்தான், நல்ல ராமலிங்க தோன்றல் நற்புலமைக்காரன் என்றே. காந்தியனும் அண்ணல் தம்மை கடைசி வரை மறந்தான் இல்லை. சாந்தியோடு சத்தியத்தை சமரசமாம் இனிய பண்பை ஏந்திய காந்தியாரை இந்நாடு மறந்த போதும் சாந்துணையும் ராமலிங்கம் சற்றேனும் மறக்கவில்லை. கொள்கையை லட்சியத்தை கோணலிலா வாழ்க்கை தன்னை கொள்பவர் யாருக்கும் மையம் கொடுப்பதில்லை உயர்வே என்ற உள்ள நிலை ராமலிங்கம் ஒருவரை விளங்கிற்றன்றே. நல்லவர் நேர்மையாளர் நாளுமே நினைப்பார் என்றே என்று கூறி, பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள்லாம் அவருக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. அந்த பேர் பல பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து உட்கார்ந்தாருன்னா அங்கே இருக்கிற ஆய்வு மாணவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, கேள்வியின் நாயகனே வாம்பா. அவர் அவ்வளவு ஆராய்ச்சிக்குரிய கேள்விகளை கேட்டு வந்து பேசக்கூடியவர்களுக்கு புதிய அறிவு ஒளி தந்து அனுப்பக்கூடிய ஒருவராக திகழ்ந்தார். அவருடைய நினைவை நான் இன்று நினைப்பதன் வழியாக ஒரு நல்ல அறிஞரை, நல்ல மனிதரை இணைந்து அந்த நல்ல செயலை நாம் செய்திருக்கிறோம் என்று கூறி இந்த வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி.